வணக்கம்.
உங்கள் மூவருக்கும் என்னுடைய வணக்கம்.
சொல்லுங்க.
என்னுடைய பேர் வண்ணன். நான் குபேர கடவுள் என்றால் யார் என்று கேட்க
விரும்புகின்றேன்.
மற்றது மற்றது சென்னையிலே இப்போது எல்லோரும் ஹொடா என்று அழைக்கப்படுகின்ற லாஃபிங் புத்தாவையும் குபேர கடவுளையும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். இது பணம் செய்ய உதவுமா என்று கேட்க விரும்புகின்றேன்.
நல்ல ஒரு கேள்வி, வண்ணனுடைய அருமையான கேள்வி. குபேரன் என்பவர் யார்? இந்த லாஃபிங் புத்தா என்பவர் யார்? குபேரன் என்பவர் ஒரு அவரை சொல்லுவார்கள் எண்திசை கடவுள் ஒருவர்.
ஓஹோ, குபேரன்
எங்களுடைய வடதிசைக்கு அதிபதி. இந்த லார்ட் ஆஃப் தி நார்தர்ன் டிரெக்ஷன் வந்து குபேரன். நாங்கள் அட்டசிக்கு பாலர்களை வழிபடுகிற பொழுது அப்போ அதுக்கு அவர் அதிபதி. அதே மாதிரியாக செல்வத்துக்கும் சிவன் அவரை அதிபதியாக வைத்திருக்கின்றார்.
குபேரன்
அதே அது செல்வத்தை கொடுக்கின்ற ஏஜென்ட்டாக வைத்திருப்பது லக்ஷ்மி. அது கொண்டு
இருக்கு
குபேரன் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கு. குபேரன் நிதி என்று சொல்றது குபேரன். இதுதான் எங்களுடைய இந்து சமய பாரம்பரியத்திலேயே இந்த குபேரன் இது. இவருடைய வழிபாடு அஷ்டதிக்கு வழிபாடாக எங்களுடைய சைவாலயங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறை அனுஷ்டானம் பண்ணி முடித்தோடனே எழுமிரண்டு ஒவ்வொரு ஓம் இந்திராயணமாக, ஓம் அக்னேயனமாக, எல்லாம் ஓம் ஜமாயணமாக, ஓம் நிருதயனமாக, ஓம் பரணாயணமாக, ஓம் வாயுவேனமாக என்று சொல்லி ஓம் குபேராயணமாக என்று வடக்கு, அப்புறம் ஓம் ஈசானாயணமாக என்று வடகிழக்கு, இப்படி ஒரு சுட்டு அஷ்டதிக்கு பலகளை சுற்றி வணங்கி பிறகு ஓம் பார்வதி சமேத பரமேஸ்வராயணமாக என்று நமஸ்காரம் கீழே விழுந்து பண்ணித்தான் முடிக்கிறது. அப்போ எங்களுடைய நித்திய வழிபாட்டிலே உண்டு. அதே மாதிரி கோயிலில் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு பூஜை உண்டு. அவர்களுக்கு கும்பம் வைப்பார்கள். அவர்களுக்கு அந்தந்த இடங்களில் அந்தந்த ஜாகங்கள் கிரியங்களில் அவர்களுக்கு வந்த இது உண்டு. இந்த வழிபாடு சைவத்திலே எங்களுக்கு நெடுகவே இருக்கின்றது. அப்போ அவர்கள் அந்த திக்குக்கு அவர்கள் எங்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள். அந்த திக்குகளில் இருந்தவர்களை இன்னல்களை போக்குகிறார்கள். அதோடு குபேரன் நிதிக்கு அதிபதியாக இருப்பார்கள். அதுக்குரிய கிருபையும் அவருக்கு கூடாக வருகின்றது. அடுத்தது லாஃபிங் புத்தா. அப்போ அவரை கொண்டு வந்திருக்காள். இது வந்து சீன தேசத்து மரபு. அப்போ என்னென்று கேட்டால் சீன தேசத்து மரபிலே புத்தர் வந்து ஒரு சன்னியாசி. அவர் சகலமும் துறந்து தான் போனவர். ஆனால் வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் துறந்து போக இயலாது. அப்போ சொல்லுவார்கள் சில இடங்களில் வந்து வீட்டிலே வந்து நாங்கள் பொதுவாக அவருடைய மனையடி சாத்திரம் என்று இருக்குது. அவருடைய மனையடி சாத்திரம் ஃபெங்ஷன். இப்போ வீட்டிலே சில விதமான அமைப்புகள் இருந்தால் அது அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையை அந்த நிலைக்கு கொண்டு வரும். உதாரணமாக நாங்கள் பொங்கல் கொண்டாடி இருக்கின்றோம். பொங்கல் கொண்டாடுவது ஒரு விஷயம் இருக்காது. அறுவடை திருவிழா, மற்றது தேங்க்ஸ் கிவிங் டே, சூரியனுக்கு, உழவர்களுக்கு, விவசாயத்துக்கு எல்லாம் சொல்லி ஏனதை பொங்கவனும் சும்மா சமைச்சிருக்கலாம் தானே தங்க. அதன் பானைக்கு வெளியில பொங்கி தோணும் ஒன்று கேள்வி வருகின்றது இல்லையா? புதுமனை புகுகின்ற பொழுது கூட பொங்கி ஊத்துறது பொங்கல் பால் பொங்கி. இது ஏன் என்று கேட்டால் என்றால் அந்த பொங்கி நிறைந்து வழிகின்ற வேணும். என்ன வேணும்?
எல்லாமே
எல்லா வளங்களும் அந்த இது. அப்ப எல்லா வளங்களும் இருக்குதோ இல்லையோ அது வேற. அது இட்ஸ் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் அண்ட் மென்டாலிட்டி ஆஃப் ஆல் த கண்டென்ட்மெண்ட். அது நிறைஞ்சு வளைஞ்சிருக்கிற ஒரு ஃபீலிங்கை தரும் பொங்கல் பொங்கினால் புதுமனையில். அதே மாதிரி எங்களுடைய வீட்டில் படம் வச்சிருப்போம், பார்த்தா லட்சுமி இருப்பா. அப்படி கொட்டி கொண்டிருப்பா, கையால் காசு கொட்டி கொண்டு இருக்கோம். வீட்டில் அரைச்சதும் இருக்காது, ஆனாலும் கூட ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் லட்சுமி இருக்கிறது. பிள்ளை அரைப்பாருங்க எப்படி இருப்பார்? வெளி சபி தொங்கி வலிஞ்சு நிரம்பி பொங்கி கொண்டு இருப்பார். மார் ஒரு பக்கத்தால் தங்கி கொண்டு இருக்கு, வண்டி ஒரு பக்கத்தால் பிதுங்கி கொண்டு இருக்கு. அப்படியே அப்படியே சபியா இருப்பார். பார்த்தால் அப்படியே நிரம்பி வலிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் மென்டலி சைக்காலஜிக்கலி டியூனிங்
மனநிறைவு.
அவர் மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி அண்ட் வேஸ். இட் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். இட் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ். இட் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் ஆஃப் ஒரு ஒரு நிறைவு அதை தருகின்றது. இது சில உருவ அமைப்புகள் சில வழிபாடுகளுக்கு உண்டு. அப்போ இதே அப்போ இந்த விதத்திலே பார்த்தால் எங்களுக்கு பிள்ளையார் லட்சுமி இருக்கு. சீனர்கள் இதே மரபிலே பார்த்தார்கள். பௌத்த மரபு புத்தரை ஒரு சபியாக வச்சு பின்னுக்கு ஒரு சாக்கு மூட்டை நிறைய கோல்டு கொண்டு வரதா வச்சு வச்சிருக்கிறார்கள். இட் கிவ்ஸ் தம் தி ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ். சீனர்களுடைய மரபு. இப்போ சீன தேசத்து மரபுகள் மனையடி சாத்திரங்கள் இந்தியாவில் வந்து ஃபெங்ஷை எல்லாம் வந்தோடனே எங்களுடைய வாஸ்துவிட இருந்தால் சீன வாஸ்து வந்தது. அதாவது இதை மரபி நாங்கள் உடனே அவரை குபேரராக்கி ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி அவர் வைக்கிறார். உடனே நாங்கள் சீனர்களுக்கு இவர் குபேரர் மாதிரி. இப்போ நாங்கள் உடனே குபேரசாமியை கொண்டு வந்து அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவரை வச்சு இப்படிப்பட்டு சில புதுமையான வளமகள் புகுந்து கொண்டன. அடுத்தது எல்லா செல்வத்துக்கும் மதிவது இறைவன். ஈசன் என்ற பெயர். ஈசன் என்றால் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அவரை சொல்லுவார்கள், சென்றடையானை. குபேரனுக்கெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார், அவருடைய தவத்துக்கு அவருடைய பலனுக்கு கொடுத்தார். லட்சுமிக்கு அந்த பதவியெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார். இறைவனுக்கு ஒருவரும் கொடுப்பதில்லை, அவர் தேடிப்போய் அடைவதில்லை. திரு என்றால் செல்வம். சென்றடையாத திருவுடையானை என்று இறைவன் நன்றுடையானை என்ற பதிகத்திலே வருகிறது. அப்ப அவர் எல்லா இதுக்கும் அவர் தான் அதிபதி. ஈசா உபனிஷத்தன் இருக்குது, அந்த முதல் ஈசாவாஷ்யம் இதம் சர்வம் என்று தொடங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே இறைவனுடையது. There's nothing is mine and yours, Thanga. நாங்கள் சும்மா லீஸுக்கு எடுத்துட்டு அப்படி இருக்கிறோம்.
இருக்கும் பேரையும்
அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வழிபாடு செய்தால் ஒழுங்கா லீஸ் கட்டுறீரண்டு அர்த்தம். நீர் வழிபாடு செய்யாம இருந்தீங்க, நீர் கள்ளமா
இருக்கிறீர்.
இப்ப எல்லாவற்றையும் உறவனுக்கு அர்ப்பணித்து போட்டு அனுபவிக்க வேணும் எல்லாவற்றையும். நல்லது. அப்போ பொதுவாக வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, எல்லாத்தையும் இறைவனுக்கு நினைச்சு அர்ப்பணிக்க வேணும். அப்போ மூன்று விதமான அர்ப்பணங்களை எங்களுடைய ஆகமங்கள் சொல்லுது. சிலது வந்து நாங்கள் அனுபவிக்க முதல் புதுமென குடி போகிற முதல் முதல் கொண்டு வரது
சுவாமியத்தானே.
அந்த வீட்டில் வந்து பெரியறை சுவாமிக்கு வைப்போம்.
பெரியறை,
சின்னறை இல்லை, பெரியறை. இப்ப எல்லாம் விளக்கம் மாறிட்டு, ஆனால் பெரியறை தான் வளமையாக வைக்கிறது சுவாமிக்கு. அப்போ அவருக்கு தான் முதல். வீட்டில் விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல்
தான்.
அதுபோல் தைப்பூசத்தண்டு கதிர் எடுத்து முதல் கதிர் அது வந்து அவருக்கு தான் கொடுக்கணும். புதிர் எடுத்து பொங்குறது அதெல்லாம் அவருக்கு. அதே மாதிரி வீட்டில் மாடு கண்டு போட்டால் ஐந்து நாள் கழிந்து முதல் பால் அவருக்கு
வச்சிடறது.
அப்படி எல்லாம் அங்கே கொடுத்து தான் நாங்கள் அனுபவிக்கிறது வளமை.
கோயிலுக்கு விடுறது,
கல்யாணம் முடித்தால் விசிட் எல்லாம் போக வந்து முதல் விசிட், அதான் குழந்தை பிறந்தால் முதல் விசிட் அங்கே எல்லாம் அங்கே எல்லாம் அவருக்கு கொடுத்து தான் அவருக்கு காட்டி தான் அனுபவிக்கிறது. பட் இது அது ஒன்று முதலே. ரெண்டாவது இருக்கிறது வந்து என்ன கேட்டால், அடுத்த மரபு என்ன கேட்டால், அனுபவிக்கும் போது அர்ப்பணிப்பது. தண்ணி குடிக்க சிவசிவா
கொஞ்சம் எடுத்து எடுத்து வைக்கிறது,
எடுத்து வைக்க தேவை. தண்ணி குடிக்க எல்லாம் சாப்பாடே முதலே செய்ய வேண்டும். மற்றபடி மச்ச மாமியம் சாப்பிட்றாரு அப்படின்னா சொல்றது நன்றி இரவாண்டு போட்டு சாப்பிடுங்கோ. வேறு என்ன செய்கிறது, சைவ சாப்பாடு சாப்பிடாரு அப்படி. அப்ப இவர்கள் வந்து மற்ற தண்ணி குடிக்கும் போல அப்ப ஆகமத்தில் வெத்தலை வாக்கு சாப்பிடுக்க அந்த மரபு எனக்கு ஒரு சிவா அவ்வளவுதான். சிலது அனுபவித்த பிறகு அர்ப்பணிப்பது உண்டு இருக்கு தாங்க. அது என்னென்னு தெரியுமோ, சிலதை அனுபவிச்ச பிறகுதான் அனுபவிக்க முதல் அர்ப்பணிக்கிறீங்களே, அதுக்கு ஆண் பெண் போகத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் மூட்ல இருக்கேக்குள்ள இறைவனை கூப்பிட்டு தங்கா. அப்ப எவ்வளவு பிராக்டிக்கலாக ஆகமத்தில் சொல்லி இருக்கு பாருங்கள். அப்ப எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து அனுபவிக்க வேண்டும். அடுத்தது செல்வம் வருவதை பற்றி கேட்கின்றார். செல்வம், செல்வம் வாழ்க்கைக்கு தேவையானது, ஆனால் அவரவருடைய கர்ம விதப்படி அது
வரும்.
பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடென்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது. பேறு நமக்கு வருகின்ற கெயின்ஸ், இழவு நம்முடைய லாஸ், இன்பம் எவ்வளவு இருந்தாலும் அனுபவிக்கணுமே தங்கா. ஊர்ல நல்ல மாளிகை போல வீடு இருக்குது, எல்லாம் விட்டுட்டு யுத்தத்துல ஓடி வந்தாச்சு கனடாக்கு. இங்க வழி இல்லை, இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறோம், இருந்தும் அனுபவிக்க முடியலையே. ஊர்ல இருக்கிற வரைக்கும் அங்க 100 ஏக்கர் காணி இருக்குது, ஆனா ஒருங்கா சோறு சாப்பிடல, டயபெட்டிஸ்,
கை கொலஸ்ட்ரால்.
அதான் வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தானும் துய்த்தல் அரிது. அவன் வகுத்தபடி அல்லாமல் நீங்க கோடிக்கணக்காக வச்சிருந்தாலும் அனுபவிக்கலாம். திருக்குறான் ஒரு வாக்கியம் இருக்குது, நீ உண்ணுகின்ற ஒவ்வொரு தானியத்தில உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. நீ உண்ணுகின்ற ஒவ்வொரு தானியத்தில உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் அழகாக சிவப்பிரகாரத்தில் சொல்லுவார், ஊழ் அல்லது உணவாக உமக்கு விதிக்கப்பட்டது எல்லாம் உமக்கு வராது. ஊழண்டா விதி, விதிக்கப்பட்டது மட்டும்தான் வரும் தங்கா, அதை விட ஒற்று பெருக்க வராது. அப்ப பேரிழவு இன்பமோடு பிணி நோய்கள், மூப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வயசு போறது இல்ல. நான் எங்க சிவனேசன் ஆசிரியரை பார்த்தா எவ்வளவு இளமையாக இருக்கின்ற இல்லையா, அப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி வயசு போறேல. ஒருவர் 50ல பார்த்தா 80 மாதிரி இருப்பார், இன்னொரு 80ல பார்த்தா 40 மாதிரி இருப்பார். இப்ப மூப்பு, சாக்காடு, எப்படி சாக போறோம், த மோட் ஆஃப் டெத், எங்கு சாக போறோம், பிளேஸ் ஆஃப் டெத், டைம் ஆஃப் டெத் அதெல்லாமே ப்ரீ டிட்டர்மின். ஆறு விஷயம் முதலே டிட்டர்மின் பண்ணியாச்சு. அதில் இதில் அலட்டிக்குள்ள தேவையில்லை. எனக்கு கிடைச்சது வந்தே தீரும். ஆகவே அது முட்டு முட்டு இருந்தால் நீங்கள் இறைவனிடம் அன்றாட இதை கேட்டுக்கொண்டால் அந்த மில்லங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீரும். அவ்வளவுதான். அவர் கர்மவிதி எப்படிதான் நடப்பது. அதனால இந்த கர்ம விதியை உடைப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. அவ்வளவு வறுமை, அவ்வளவு கடன், அவ்வளவு துன்பம், செல்வத்தாலே செல்வம் என்னத்துக்கு தேவை? வாழ்க்கையை ஒழுங்கா கொண்டு
போகிறது
அட்லிமேட்டு தங்கா. நான் சோறு தான் சாப்பிட போறோம். ரெண்டாவது விலை சாப்பிட்ற வயசு இல்லை. என்னுடைய மகன் சில வேலை செகண்ட் பிளேட் சாப்பிடலாம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் உடுப்பு எடுத்துருக்குறோம் இல்லையாமா? என்னட்ட கூட இருக்கண்டா போல நான் 60 அடி கட்டிலேயே படுக்கிறேன். ரெண்டு பேரும் 6 அடி கட்டில தான் படுக்கிறேன். கொஞ்சம் கிங் பெட் பண்ணா கொஞ்சம் பெருசா இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கே நீந்த ஓட்டம் தங்கா, இதுக்கே நீந்த ஓட்டம். அல்டிமேட்லி 9 நாளி உடுப்பது 4 முளம். அவை 9 நாளி உடுப்பது 4 முளம். அப்ப இதுக்கே இந்த ஓட்டம். வை ஷுட் வி டு திஸ் ரெட் ரேஸ்? அவ பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க ஓடும். அல்டிமேட்லி பேசிக் நெசசரி வந்து டெய்லி ஃபுட், ஏ ஷெல்டர் அண்ட் குடும்பஸ்தனண்டால் இருந்து பிள்ளைகள் அந்த படவியை படிப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வசதி. அவ்வளவு தான். வெரி பேசிக். அதுக்கு மேல தந்தால் இறைவனை நெச்சக்கொண்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்து இதை கொடுத்து நன்றி சொல்லி ஜீவிக்க வேணும். அதுதான் அங்கே நடக்கிறது. அப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் பிளான் பற்றி கதைச்சார். இப்பெல்லாம் RRSP போடுற காலம் கதைச்சார். அப்போ நான் சொன்னேன், ஒரு கிடையாது இப்படி எல்லாம் சொல்கிறார், அக்கௌண்ட் அப்படி சொல்கிறார், இது இப்படி சொல்கிறார் என்ன சொன்னேன். நான் சொன்னேன், நான் நோ ஃபுல் சூப்பர் மார்க்கெட்ல தான் சாமான் பண்ணுறேன். என்ன ஒரு முறை போனால், ஒரு கிழமைக்கு ஒருக்கா போனால் 200 ரூபா தான் என்ன முடியுது முழு குடும்பத்துக்கும். கொஞ்சம் வயசு போனால் கொஞ்சம் மறந்து செலவு வரும். அவ்வளவு தானே. இதுக்கே இந்த பாடுபட வேணும். Toil that much. And we are in a country that will look after even after the future. And basic needs will assured. If you are in India, you will be able to do something. We are going to be able to do something. But it's not in the world. Running is necessary. நான் வைத்தியராக இருக்கிறபடியினால கொஞ்சம் காசு உணவும் சேர்த்து வச்சிருக்கிறதால சொல்றேன். ரன்னிங் இஸ் நெசசரி டு நோ ரன்னிங் இஸ் நாட் நெசசரி. வாழ்க்கையில வந்து சொல்றது எஜுகேஷன் ஆல்சோ, எஜுகேஷனா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், வெல்தா இருக்கலாம், ஆல் தீஸ் ஆர் டூல்ஸ் இன் அவர் லைஃப், நாட் அவர் கோல்ஸ். அவர் கோல் வந்து லைஃபை வாழ வேணும்.
அதான் கோல்.
வாழ்க்கையை வாழ்றதுதான் எங்களுடைய கோல். அதுதான் வள்ளுவர் முழக்கம் எங்களுடைய வேதங்கள் வரைக்கும் சொல்லுது. அறம், பொருள், இன்பம், வீடு, 4 விஷயம் வாழ்க்கையில். அறம், நல்ல தர்மம் செய்து நல்ல வழியில வாழ வேணும். பொருள் தேடி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வடிவா செய்ய வேணும். அது பீப்புள் மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், சோசியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வரும். அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வேணும். இன்பம், கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்க வேணும் தங்க. ஓடி ஓடி உழைச்சி போட்டு ஒன்றும் அனுபவிக்க அப்படின்னு செய்கிறது அனுபவிக்க வேணும். வீடு என்பது எங்களுடைய வீடு மோட்சத்துக்குரிய வழிகளையும் பார்த்து கொள்ள வேணும். இந்த 4 விஷயம்தான் வாழ்க்கையில் கோல்ஸ். மிச்சம் எல்லாம் டூல்ஸ் தங்க.